നിങ്ങളെ നേസിക്കുന്ന പരലോകപിതാവിൻ്റെ അരുമയാണ് രാത്രി വേളയിലെ ഉമ്മുടേ സമൂഹത്തിലെ ചില മണി നേരങ്ങൾ കാത്തിരുന്ന് ഞങ്ങൾ ജപിക്കുമ്പോഴത് നീർതാമ എങ്ങളോടുകൂടെ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ ജപങ്ങളെ കേട്ടീരാക ഉണ്മയായും തേടുകൾക്ക് നീ മികവും സമീപമായിരിക്കെ കർത്താവെ എങ്ങളുടെ കൂപ്പിടുതൽക്കും ഉടേ ചെവികൾ കവനിച്ചതാകും ഉടേ കണ്ണുകൾ തുറന്നതായിരുപ്പതുക്കാക സ്തോത്രം എന്ന കാര്യങ്ങൾക്കാക ജപിക്ക വേണ്ടും എന്നതേ ഞങ്ങൾക്ക് നീ നിലവിപ്പെടുത്തിവീരാക ഞങ്ങൾ ആവിയോടും കരുത്തോടും ജപിക്ക ഉമ്മുടെ ആവിയെ എങ്ങൾക്ക് ഊറ്റിവീരാക ഉമ്മുടെ വാർത്തയെ എങ്ങൾക്ക് തെരിയപ്പെണ്ണ വേണ്ടുമാറി ജപിക്കിറോം കർത്താവെ നീ നമ്മെ അടിയനെ മറത്ത് നീർ പേശുവീരാക വിശ്വാസം കേൾവിനാൽ വരും കേൾവി ദേവൻ്റെ വാർത്തയിനാലേ വരും എന്ന് ആണ്ടവരെ ചൊല്ലിയിരിക്കപ്പടി ഞങ്ങൾ വാർത്തയെ കേൾക്കുമ്പോഴത് ഞങ്ങളുടെ വിശ്വാസത്തെ വർദ്ധിക്കപ്പെണ്ണുവീരാക എങ്ങളുടെ വിശ്വാസം ജപത്തിന്മേലെ ഇരുന്ന് ഞങ്ങൾ ജപത്തിലെ ഉറുതിയായിരുന്നു ഉമ്മടത്തിൽ കേട്ടവകളെ പറ്റിക്കൊള്ളുംപടിയാണ് കൃപത്താറും താമയത്ത് കൊണ്ടുക്കുന്ന നമ്മുടെ പിള്ളകളെ കൂട്ടിച്ചേർപ്പീരാക നീരെ നല്ല ബോധകരായിരിക്കീ ജപത്തെ കേൾക്കുന്നവരായിരിക്കീ കർത്താവെ നീർ മാംസത്തിൽ നിന്ന നാട്കളിലെ അധികമായ ജപപ്പണി ഗസേമനെ തോട്ടത്തിലെ എങ്ങൾക്കാക ജപിത്തി നീരാണ്ടവരെ മാംസത്തിലിരുന്ന് ഇപ്പോഴത് വേൾഫാമാക ഇരിക്കീ മഹിമയും ഫാമാക നീർ വരുവീർ എന്ന് അറിഞ്ഞിരിക്കുന്നു അപ്പോഴത് എങ്ങളുടെ ശരീരം മറുരൂപമാക്കപ്പെടും എന്ന് അറിഞ്ഞിരിക്കുന്നു അതുവരയ്ക്കും നാങ്ങൾ ജപത്തിലെ കാത്തിരിക്ക എങ്ങൾക്ക് ബലത്തെ താരും കൃപയെ തരുവീരാക വെളിപ്പാട്ടെ തരുവീരാക എങ്ങളെല്ലാരെയും ജപ വീരകളാക മാറ്റും ദാനിയേലെ പോലെ ഞങ്ങൾ ജപിക്ക എസ്രയെ പോലെ ഞങ്ങൾ ജപിക്ക എങ്ങൾക്ക് വിണ്ണപ്പത്തിൻ്റെ ആവിയും കൃപയും ആവിയും ഊറ്റുവീരാക ഇന്ന് രാത്രിയിലെ നീർ എങ്ങളോട് കൂടെ ഇരുപ്പീരാക നാങ്ങൾ എങ്ങളുടെ ദേശത്തുക്കാകും ആണ്ടൊരു എങ്ങളുടെ ആണ്ടൊരു ഊഴിയത്തുക്കാകും എങ്ങൾ തനിപ്പെട്ട ഒവ്വൊരുത്തർക്കാകും ജപിക്കുമ്പോഴത് എങ്ങളുടെ ജപങ്ങൾ പല്ലവത്തെ വന്ന് എട്ടും ആണ്ടൊരു ഈശോ ജനങ്ങൾ കൂപ്പിടുതലെ കേട്ട് നീർ ഇറങ്ങി വന്നതുപോലെ എങ്ങൾ മധ്യയിലെ നീർ കാഴ്ചയിലേ തോന്നി പെരിയ കാര്യങ്ങൾ എങ്ങൾ വാഴ്ക്കയിലെ ചെയ്യ വേണ്ടുമാറി ജപിക്കും ഇന്ന് ഊഴിയത്തിലെ നീർ പെരിയ കാര്യങ്ങളെ ചെയ്വീരാക നീർ എങ്ങളോട് കൂടെ ഇരിക്കീർ എന്നതേ അത്ഭുതത്തിനാലും അടയാളത്തിനാലും ഉറുദിപ്പെടുത്തും ഉമ്മുടെ വാർത്തയാണത് ഉണ്മയാണത് അത് നിറവേറും എന്ന് അറിഞ്ഞിരിക്കുന്നോം നീർ ജപത്തെ കേൾക്കുന്നവരായിരിക്കീൻ എൻ്റെ അമ്മത്തിനാലെ എതെ കേട്ടാലും അതെ തരുവേൻ എന്ന് ചൊല്ലിയിരിക്കീൻ കർത്താവെ എങ്ങൾ ജപം കേൾക്കപ്പെടുവതേ നാങ്ങൾ എങ്ങൾ വാഴ്ക്കയിൽ അറിയത്തക്കതാക എങ്ങൾക്ക് നീർ കൃപ തരുവീരാക ആസ്വദിപ്പീരാക ഇറക്കമായിരും കത്രാ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിലെ വേണ്ടി കിളറും ആമേൻ കത്രാ യേശു ക്രിസ്തുവിൻ നാമം മഹിമപ്പെടുവതാക இந்த வெளிப்பு ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் பசுத்த லூக்கா என்பவர்கள் எழுதின சுவிசேஷம் 18 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம் லூக்கா 18 முதல் சில வசனங்கள்
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான் அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள்
சரி போதும் லூக்கா 18:1-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு பேரபிள் ஒரு ஓமையை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம் இது ஜபத்தை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற நான் உங்களுக்கு இதை சில முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஜபமானது எவ்வளோ அவசியம் நம்ம எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து சொல்லியிருக்கிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார் என்று முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அண்ட் ஈ ஸ்பேக் எ பேரபிள் அண்ட் டு தெம் To this end, that men ought always pray and not to faint. Men ought always to pray. Namma eppozhudhum jabam panna vendum and not to faint. Sondu pogakoodathu. Jabathile sondu pogamal jabikka vendum endru kathraiye Yesu Christu inge solli irukkirar. Pray without faint. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் பசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் ப்ரே வித்தவுட் சீசிங் என்று சொல்லுகிறார். ஒன்று தசலோனிக்கேயர் 5:17.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ப்ரே வித்தவுட் ஃபெயிண்ட், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அதற்காக ஒரு ஓமை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார் என்றால், ரெண்டு பேரை பற்றி சொல்லுகிறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். There was in a city a judge. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். நியாயாதிபதி பற்றி சொல்கிறார். அவனுடைய கேரக்டர் என்னன்னா, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருக்கிறான். Which feared not God, neither regarded man. கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான், மனுஷங்களையும் மதிக்க மாட்டான். பொதுவாக கர்த்தருக்கு பயப்படாதவங்க மனுஷங்களை மதிக்க மாட்டாங்க. முதல்ல அவனுக்கு தேவ பயம் வேணும். தேவ பயம் இருந்தால் தான் மனுஷனை மதிப்பான். ஒருத்த மனுஷனை மதிக்கலைன்னா அவனுக்கு தேவ பயம் இல்லை. அதனால் அவன் வந்து தேவனுக்கு பயப்படாதவன், நெய்தர் ரிகார்டட் மேன். அவனை பற்றி அங்கே 2 இருக்கிறது. அதனால் ஒன் பர்சன் வந்து அவன் ஜட்ஜாக இருக்கிறான். அவனுடைய கேரக்டர் வந்து மிகவும் மோசமான ஒரு கேரக்டர். அடுத்தபடியாக 3 வாசிக்கலாம்.
அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராக.
அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருக்கிறாள். தேர் வாஸ் அ வீடோ இன் த சிட்டி. அதே பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். இப்பொழுது அந்த விதவை வந்து என்ன சொல்லுகிறாள்? அந்த நியாயாதிபதி வந்து சொல்லுகிறாள், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். அவெஞ்ச் மீ ஆஃப் மைன் அட்வர்சரி. எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான். நீர் வந்து அந்த காரியத்திலே நியாயம் செய்ய வேண்டும். என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கும் என் எதிராளிக்கும் பிரச்சனை இருக்கிறது, நீர் ஜட்ஜாக இருக்கிறீர், நீர் வந்து தீர்ப்பு கொடுத்தால் எனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும், எனக்கு தீர்ப்பு நல்ல மாதிரி கொடுக்க வேண்டும். அவெஞ்ச் மீ ஆஃப் மைன் அட்வர்சரி. என் எதிராளிக்கும் எனக்கும் இருக்கிற நியாயத்திலே நீர் எனக்கு தீர்ப்பு தர வேண்டும் என்று சொல்கிறான். நியாயம் செய்ய வேண்டும். அதனால் இவள் விடோவாயிருக்கிறாள், ஹஸ்பண்ட் இல்லை, இவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஃபூவர் உமனாக இருக்கிறாள், ஏழையாக இருக்கிறாள். அந்த நியாயாதிபதிக்கு பிரைப்பு கொடுப்பதுக்கு, லஞ்சம் கொடுப்பதுக்கு இவள்கிட்ட பணமும் கிடையாது. இவளுக்கு மனுஷ சப்போர்ட்டும் கிடையாது, ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் கிடையாது. இவள் வந்து ஒரு விதவையாக இருக்கிறாள். அதனால் இவள் தான் நேரடியாக போகிறாள், அந்த ஜட்ஜிக்கிட்ட நேரடியாக போகிறாள். எப்பொழுதும் அவனை போய் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். யாரும் இவளுக்கு சப்போர்ட் வரல. அதனால் இவள் வந்து கர்த்தரை நம்பி தான் இருக்கிறாள். எந்த மனுஷ தெய்வம் கிடையாது, பணமும் கிடையாது. இப்படியாப்பட்டவள் அந்த ஜட்ஜிக்கிட்ட போகிறா. அந்த ஜட்ஜை குறித்து என்ன சொல்லியிருக்குது? தேவனுக்கு பயப்படாதவன், ஏழையாக இருக்கிறா, பாவம் அப்படின்னு சொல்லி அவன் உதவி செய்யறதுக்கு மனசு கிடையாது. என்னதால் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷங்களை மதிக்க மாட்டான். அதனால் இவள் வந்து ஒரு விதவையாக இருக்கிறாள். ஒருவேளை நல்ல ட்ரெஸ் கூட இவர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அவ்விதமாக இருக்கும் பொழுது இவள் காரியத்தில் நம்ம ஏன் தலையிட வேண்டும் என்று. அவன் மனுஷரை மதியாதவன், ஈவிறக்கம் அவனுக்கு கிடையாது. அதனால் அவ்விதமாக இருக்கும் பொழுது இந்த விதவை வந்து எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாள். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஏன்னா என்கிட்ட நியாயம் இருக்குது, ஆனால் நான் அந்த எதிராளியோடு போராட முடியல, என்னால் அவனோடு போராட முடியல. நீர் வந்து எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், என்னை விண்டிகேட் பண்ணணும். நான் என்னுடைய காரியங்கள் கரெக்டாக இருக்குது, அவங்ககிட்ட தான் தப்பு இருக்குது என்பதை நீர் உறுதிப்படுத்தினா, நீர் வெர்டிக்ட் கொடுத்தா அவன்கிட்டருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், அந்த ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை ஆகும். உங்களுக்கு தான் அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்குது. கவர்மெண்ட் உமக்கு தான் அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, உமக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கிறது, அந்த பவர் இருக்கிறது. நீர் தான் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நான் வந்து எனக்கு வந்து நீதி செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். ஏன்னா அவள்கிட்ட நீதி இருக்கிறது, ஆனால் அவளால் போராட முடியாது. அந்த அட்வர்சரி, அந்த எதிராளி வந்து ரொம்ப அவன் ரொம்ப எலகண்டாக இருக்கலாம், பேச்சு திறமை உள்ளவனாக இருக்கிறான், அவன் வந்து மோசமானவனாக இருக்கலாம். அதனால் அவன்கிட்ட வந்து என்னால் போராட முடியல, நீர் இந்த வழக்கில் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், நான் வந்து நிரபராதி என்பதை நிரூபித்து காண்பிக்க, அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படி என்று கேட்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து வெகு நாளாக அவனுக்கு மனசு இல்லை, அந்த கேஸே அவன் வந்து பார்க்கவே இல்லை, அவளுடைய பிரச்சனையே விசாரிக்கலை, வெகு நாளாக அவனுக்கு வந்து மனசு இல்லாமல் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது.
வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மலர்ந்ததில்லாதிருந்தது. நான் ஒரு நாளில் என்ன செய்கிறான்னா யோசிக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், ஆனாலும் இந்த இஸ்ரி வந்து என்னை அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்குறா, நான் எனக்கு விடுதலை வேணும், இந்த இஸ்ரி இந்த விதவை பெண்ணிட்டு வந்து எனக்கு விடுதலை வேணும், இவன் எப்பொழுதும் வந்து என்னை தொல்லை செய்யாதபடி நான் அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான்.
அவன் மேலே ஈவ இறக்கத்தோடு இவன் செயல்படலை, இவன் இவனை தான் யோசிக்கிறான், அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்குறா, என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்படுது, அதனால் இவளுடைய தொல்லையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், அதனால் இவளுடைய கேஸை வந்து நான் முடிச்சு கொடுக்கணும், அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவனுக்கு தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன் அப்படின்னு அவனை பற்றி அவனே சொல்கிறான். நான் அப்படி இருந்தும் என்னை நம்பி இவ வருறா, என்னை வந்து என்ன செய்ய வேண்டால் அடிக்கடி தொல்லை கொடுக்குறா, எனக்கு இந்த பெண்ணிட்டந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் செய்கிறானே ஒழிய மற்றபடி இவன் ஒரு ஈவு இறக்க அடிப்படையில் செய்யலை. அதே போல் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அநீதி உள்ள நியாயாதிபதி, அன்ஜஸ்ட் ஜட்ஜ், அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆறாம் வசனம்.
பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க.
அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் அவன் வந்து இவளுடைய தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், அவளுக்கு எதிராளி தொல்லை கொடுக்குறான், இவன் வந்து ஜட்ஜிக்கிட்ட வந்து தொல்லை கொடுக்குறா, எனக்கு அவளுக்கு விடுதலை வேணும், எனக்கும் விடுதலை வேணும், அதனால் என்ன நான் செய்ய வேண்டும் என்றால் இவளுக்கு சீக்கிரத்திலே நியாயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம இதுக்கு வந்து நமக்கு அங்கே அப்ளை பண்ணணும். என்ன சொல்லியிருக்கு ஏழாம் வசந்த வாசி,
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
அதான், அதே போல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இதோ கர்த்தர் வந்து ஜஸ்ட் ஜட்ஜாக இருக்கார், நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நம்ம அந்த விடோ பெண்ணுக்கு அடையாளமாக இருக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அந்த சம்பவத்தை இங்கே சொல்லுகிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வி ஆர் த எலக்ட். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அவரை நோக்கி நம்ம முறையிடும் பொழுது நீடிய பொறுமையாக இருந்து நமக்கு உதவி செய்வாரா? இல்லை, நீடிய பொறுமையாக இருக்க மாட்டார், சீக்கிரத்திலே செய்வார். அடுத்த வசந்தவர்,
சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் இந்த பெண் வந்து எலக்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இஸ்ரீக்கு அடையாளமாக இருக்கிறாள், சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அதனால் நம்முடைய நியாயாதிபதி நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நமக்கு நீதி செய்வார். ஆனாலும் அந்த வசனத்து பின்பகுதி, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. Nevertheless, when the Son of Man cometh, shall he find faith on the earth? மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்போம். இப்பொழுது நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எல்லாம் வந்திருக்கிறோம், கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இது வந்து கடைசி காலத்தில் வாழுகிற நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் மனுஷகுமாரன் வாழுகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏழு சபை காலங்களில் மனுஷகுமாரனுடைய வருகை வரல, இன்றைக்கி நம்ம காலத்தில் வந்திருக்கு. ஆமீன். அதனால் நம்ம காலத்தை குறித்து தான் சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டோன்னு சொல்லும் பொழுது நம்மளை தான் சொல்கிறார். இந்த பேரபிள் வந்து உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்டது. ஆமீன். நல்லா ப்ரே வித்தவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே வித்தவுட் ஃபெயின்ட், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஜபத்தை குறித்து இங்கே இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ நெகேமியா தீர்க்கதரிசி நெகேமியாவின் புஸ்தகம் 1:3-4 வாசிக்கும் பொழுது, நெகேமியா வந்து ராஜ் அந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்பதை கேள்விப்படும் பொழுது அதற்காக சில நாட்களாக ஜெபம் பண்ணினான். எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 4:4 ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது என்றால் சில நாட்களாக ஜெபம். நெகேமியா சில நாட்களாக அந்த அலங்கத்தை கட்டப்பட வேண்டும், அது இடிந்து கிடக்கிறதே என்று அதற்காக அவன் பாரப்பட்டு ஜெபிக்கிறான். நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபாசித்து மன்றாடி பல்லவத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். பின்பு என்ன செய்தால் ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும்னா ஆண்டவர் தான் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். 11 கடைசி பகுதியை வாசிக்கலாம்.
இன்றைக்கும் அது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன்.
இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக கிடைக்கும் அருளும் என்று பிரார்த்தித்தேன். ஐ ப்ரே தி தை சர்வன் திஸ் டே அண்ட் கிராண்ட் ஹிம் மெர்சி இன் த சைட் ஆஃப் திஸ் மேன். அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் முதலாவது அலங்கத்துக்கு கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். ரெண்டாவது ராஜா பெர்மிஷன் கொடுக்கணும், எருசலேமுக்கு போக பெர்மிஷன் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும். அலங்கத்தை கட்ட வேண்டும், எல்லாத்தையும் சீர்பொருந்தி கட்ட வேண்டும், அதுக்கு அதிக பணம் செலவாகும், போகிற பிரயாணத்தை ஆண்டவர் வாக்கி செய்யணும், அங்கே சில ராஜாக்கள் வந்து தடை செய்வார்கள். அதனால் எந்த எதிரிகளும் தடை பண்ணக்கூடாது, ஆண்டவர் அதெல்லாம் வாய்க்க பண்ணணும்னு சொல்லி இவன் வந்து அந்த ராஜாட்ட போகிறக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறான். இப்பொழுது ராஜாட்ட போயிட்டான். ராஜா என்ன, உன் முகம் துக்கமாக இருக்கு, நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பிய என்று சொல்லும் பொழுது, என் பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற இடமானது அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்கிறான். நானாக கேட்கக்கூடாது, அந்த ராஜாவே என்கிட்ட கேட்கணும். அதுதான் அவனுடைய ஜபம். ராஜாவே கேட்கணும், நான் போயிட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சக்கூடாது. இதுதான் மனுஷன், மனுஷ தெய்வம் நமக்கு தேவை, ஆனால் மனுஷங்கிட்ட போய் கெஞ்சக்கூடாது. யோசேப்பு பட்லர்கிட்ட கெஞ்சின மாதிரி நம்ம கெஞ்சக்கூடாது. இவன் அதனால் என்ன சொல்கிறான்னா, ராஜாவே என்னை என்கோர் பண்ணணும். அப்படி என்கோர் பண்ண சொல்ல நான் வந்து பதில் சொல்லணும். நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அந்த ராஜா தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பொழுது நான் என்னுடைய மேட்டரை சொல்லும் பொழுது ராஜாவும் கிராண்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரு ஜெபத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்கு. இது எப்படி அதை ஆண்டவரை வந்து ஜெபத்தில் பண்ணணுங்கிறத அங்கே மெத்தேடுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் சில நாட்களாக ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக இதை அந்த ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கிறான். அவரே அதை ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ அவரே ஸ்டார்ட் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கிற அந்த எருசலேமிலே அலங்கங்கள் இடித்து கிடக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லும் பொழுது ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போ ராஜா என்னை பார்த்து, 4 வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி,
பாருங்க அப்போ ராஜா நீ கேட்கிற காரியம் என்ன. உடனே அவன் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. அவன் என்ன ஜபம் பண்ணுறான், மனசுலேயே ஜபம் பண்ணுறான். ஜபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த மனுஷன் வந்து நல்ல பதில் சொல்லணும், ஓகே சொல்லணும், கிராண்ட் பண்ணணும், நான் கேட்டதெல்லாமே தரணும் அப்படின்னு மனசுலேயே ஜெபம் பண்ணுறான். அந்த நேரத்தில் எத்தனை பாருங்க, 1, 2, 3 இந்த மூணு ஸ்டேஜில் தான் ஜெபம் வருது. நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட போய் புலம்பிகிட்டு இருப்போம், யார்கிட்டயாவது மனுஷன்கிட்ட போய் உதவி கேட்போம். நம்ம சில நாட்களாக ஜெபிக்க வேண்டும். அதுக்காக நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் மனுஷங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆனால் சில நாட்கள் உட்கார்ந்து அவன் ஜெபிக்கிறான், யாருக்கிட்டையும் சொல்லலை, பிரச்சனையை யார்கிட்டையுமே சொல்லலை, ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்கிறான். அதுக்கு பிறகு இன்றைக்கி ராஜா வந்து இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணணும். அதையும் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுது ராஜாவே கேட்குறார். கேட்ட பிறகும் உடனே பதில் சொல்லலை, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் சொல்கிற காரியத்துக்கு ராஜா ஓகே சொல்லணும். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ப்ரேயர் லைஃப் இருந்தது, ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் அவனுக்குள்ளே இருந்தது. இதுதான் உங்கள்கிட்ட என்னட்டையும் இருக்கணும். அதெல்லாம் கர்த்தர் வந்து அந்த மனுஷனுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கணும், அந்த மனுஷன் நான் கேட்ட காரியத்தை கொடுக்கணும், அந்த மனுஷன் ராஜாவாக இருக்கிறார், எல்லாமே எருசலேமு அந்த ராஜா கண்ட்ரோலில் தான் இருக்குது, எல்லா ராஜ்யங்களும் இந்த பெர்சிய ராஜ்யம் ஃபுல்லாகவே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது, அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் என்ன சொல்கிறாரு, அவர் எந்த விதமான தடையும் சொல்லாதபடி உடனே ஓகே சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஜெர்மனிக்கா, ஸோ ஐ ப்ரே டு த காட் ஆஃப் ஹெவன், நான் பல்லவத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டு தான் சொல்கிறான், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கான். என்ன இவன் அமைதியாக இருக்கான், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கான்னா அவன் ஜெபம் மனசில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்கிறான் என்றால் அங்கே அந்த காரியங்களெல்லாம் சொல்கிறான். ராஜா வந்து சித்தமானால் அடியனுக்கு என்ன செய்யணும், தயவு கிடைக்க வேண்டும், என்னுடைய பட்டணம் இருக்கிற அந்த இதுக்கு நான் போகணும், எருசலேமுக்கு நான் போகணும். அதில் பெர்சியானா ஈரான், ஈரான்லேருந்து அங்கே போகணும். அதுக்கு என் நான் இங்கே பான பாத்திரக்காரனாக இருக்கேன், எனக்கு லீவு வேணும், அதனால் எனக்கு லீவு வேணும்னு கேட்குறான். அப்பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு, அவன் வந்து பான பாத்திரக்காரன் பட்லராக இருக்கிறான், பட்லரை வந்து கவர்னராக மாற்றிட்டான். எருசலேமுக்கு கவர்னர் நீ தான், நீ கவர்னருங்க அந்த ஸ்தானத்தில் நீ போ. அது மாத்திரமல்ல என்ன சொன்னால் இந்த இதெல்லாமே இவ்வளோ நாள் ஆகும் நான் போயிட்டு வரதுக்கு, எனக்கு வந்து அந்த அதெல்லாம் கட்டுவதற்கு, அலங்கத்தை கட்டுவதற்கு, கதவு வேலைகள் எல்லா வேலைகளையும் எல்லாம் செய்வதற்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும், நீர் ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 8வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம்.
என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார்.
இதை ராஜா எல்லாத்தையுமே கட்டளையிட்டான், நீ போய் அலங்கத்தை கட்டு, அந்த மரம் என்னென்ன பொருள் வேண்டும் எல்லாமே உனக்கு நான் கிராண்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு என்ன போட்டிருக்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அண்ட் த கிங் கிராண்டட் மீ அக்கார்டிங் டு த குட் ஹேண்ட் ஆஃப் மை காட் அப்பான் மீ. ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே கேட்ட எல்லாத்தையுமே கிராண்ட் பண்ணிட்டான். அது மாத்திரமல்ல அவன் கவர்னராக போகிறான், பட்லர் பிகேம் கவர்னர். அவனுக்கு பெரிய போஸ்டும் கிடைச்சிது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவன் வந்து கர்த்தரை வந்து ஜெபத்தில் தேடினான், மனுஷனை நம்பி போகலை. மனுஷனை வந்து உதவி செய்கிறது அது ஆண்டவருக்கு சித்தமான தான் கிடைக்கும், ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா கிடைக்காது. அதுதான் வந்து நம்ம எல்லா நேருக்கு கடைசி கால செயலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் கிடையாது, நிறைய பேருக்கு ஜெபம் கிடையாது, அந்த சபையிலே ஜெபம், நிறைய சபையில் ஜெபம் கிடையாது. பைபிள் ஸ்டடி ஞாயிற்றுலமே காலை ஆறாங்க, ஈவினிங் சர்வீஸ் அவங்க அவுத்து விட்ட கழுதை போல் எல்லா இடம் சுற்றிட்டு வருவாங்க, ஷாப்பிங்லாம் போயிட்டு வருவாங்க. அதனால் இவ்வளோதான் நம்ம என்டைய மெசேஜ், நிறைய சபைகள் அப்படி தான் இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் கிடையாது, அவங்களுக்கு ஜெப வாழ்க்கை கிடையாது, இவ்விதமாக ஜீவிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. இங்கே இவன் வந்து ப்ரே வித்தவுட் சீசிங், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுறான், சில நாட்களாக ஜெபம் பண்ணுறான்னு பர்ஸில் பார்க்குறோம். ரெண்டாவதாக ராஜாட்ட இன்றைய தினத்தில் எனக்கு வாய்க்க பண்ணணும், ராஜாவே ஸ்டார்ட் பண்ணி ராஜாவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி அந்த ஜெபம் கேட்கப்படுது, அதே மாதிரி நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னதாக அவன் ஜெபம் பண்ணணும், சில நாட்கள் ஜெபம் பண்ணுறான், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, சில நாட்கள் ஜெபம் பண்ணுகிறான், அதான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபத்தில் தான் இதை சாதிக்க முடியும்னு அவன் அறிஞ்சிருக்கிறான். அதனால் அதுக்கு பிறகு ராஜா வந்து அவன் வழிக்கு வராரு. அவன் வழிக்கு வந்தாலும் உடனே அவன் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு சொல்லாதபடி அவன் ஜபத்தோடு தான் அங்கே வந்து கேட்குறான். அப்படி ஜபத்தோடு கேட்கும் பொழுது ராஜா அவன் கேட்ட எல்லாவற்றையும் கிராண்ட் பண்ணினார். அவன் கேட்டதை விட அதிகமாகவே கிராண்ட் பண்ணினார். ஆமீன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அண்ட் த கிங் கிராண்டட் மீ அக்கார்டிங் த குட் ஹேண்ட் ஆஃப் மை காட் அப்பான் மீ. இதை எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணிட்டார். அதே போல் நம்முடைய இயேசு ராஜா, ஹல்லேலூயா, அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். அவர்கிட்ட சில நாட்களாக ஜெபம் பண்ண வேண்டும். அதன் பின்பு இந்த நாளிலே எனக்கு கண்டிப்பாக நீர் உதவி செய்ய வேண்டும், எனக்கு இந்த ஜெபத்துக்கு ஒரு முடிவு வர வேண்டும். அதுவும் ஆண்டவர் எல்லாத்தையுமே ஃபேவரபிளாக கொண்டு வரும் பொழுது அந்த நேரத்துலையும் ஜெபத்தோடு தான் கேட்குறான். ஃபுல்லாகவே ஜெபந்தான். நெகேமியா வந்து ஒரு ஜெப வீரன், எல்லாத்தையும் ஜெபத்திலே சாதிச்சிட்டான். அதே போல் நம்ம இருப்போம் என்றால் நம்ம நிச்சயமாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிராண்ட் பண்ணுவார். ஆமீன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். அவர் ரொம்ப ரிச்சாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும், நம்முடைய வாஞ்சைகளெல்லாம் நிறைவேற்ற முடியும். இதை நெகேமியாவுக்கு ஆண்டவர் அவிதமாய் செய்தார். அவன் ஜபம் வீணாக போகவில்லை, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணினான். அதே போல் நம்ம தானியலை பார்க்கும் பொழுது தானியல் 10:12-14 வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜா கிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும்
என்றான். தானியல் ஜெபம் பண்ணுகிறான். எருசலேம் வந்து பால் அடைஞ்சு போய் கிடக்கிறது. எருசலேமுடைய பால் கடிப்புகள் நிறைவேற வேண்டும். ஆண்டவர் எருசலேமை ரெஸ்டோர் பண்ண வேண்டும். அதற்காக அவன் 21 நாட்கள் ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்ணும் பொழுது முதல் நாள் பதில் வந்துச்சா? வரல. ரெண்டாம் நாள் பதில் வந்துச்சா? வரல. இப்படி 20வது நாள் ஜெபிக்கும் பொழுதும் 20வது நாளிலையும் பதில் வரல. அப்படி பதில் வரலன்னா இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணது போதும் அப்படின்னு நிறுத்தினானா? இல்லை. அப்படி நிறுத்தினா என்ன இருக்கும்? பதில் கிடைச்சிருக்காது. 20 நாள் ஜெபம் பண்ணது நிறைவேறாமல் போயிருப்போம். இப்போ 21வது நாள் ஜெபிக்கும் பொழுது அந்த நேரத்தில் பதில் வருது. அங்கே ஒரு தூதன் அங்கே செய்தியை கொண்டு வரும் பொழுது, நீ வந்து முதல் நாள் ஜெபிச்சால அப்பவுமே பல்லவத்தில் கேட்கப்பட்டு விட்டது. அல்ல, முதல்ல நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் கேட்குறார். ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறாருனா சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அல்ல, 20 நாள் வரைக்கும் ஜெபிச்சும் அவனுக்கு ஒரு பதிலும் வரல. அந்த நேரத்தில் அவன் சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை நிறுத்திருப்பான்னா பதிலே கிடச்சிருக்காது. அதெல்லாம் 21வது நாளும் எங்கே அங்கே ஜெபிக்கும் பொழுது 21வது நாளில் அங்கே பதில் வருகிறது. நான் வந்து உனக்கு உடனே பதில் கொண்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் வந்து அந்த அசீரியானுடைய அதிபதி, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். 21 நாள் வரைக்கும் அந்த சாத்தான், அந்தகார லோகாதிபதிகள், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு சாத்தான் இருக்கிறான். இங்கே பெர்சிய நாட்டினுடைய அதிபதின்னு சொல்லும் பொழுது அந்த நாட்டுக்கு ஒரு சாத்தான் இருக்கிறான். அப்படின்னா நம்ம இந்தியா தேசத்துக்கும் ஒரு சாத்தான் இருப்பான். அதனால் எல்லா சாத்தான் வந்து டிவைட் ஆகிருக்கிறான். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சாத்தான் இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலே லூசிபர். அதனால் அவனுடைய ஆவிகள் வந்து ஒவ்வொரு தேசத்தின் மேலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கு. உன் ஜபத்தை வந்து 21 நாள் தடை பண்ணிட்டான். இப்போ சாட்டன் இஸ் பவர்ஃபுல். அவன் வந்து ஜபத்துக்கு தடை பண்ண முடியும். ஆனால் நீ தொடர்ந்து ஜபிச்சதுனால என்ன ஆச்சு? சாத்தானை வந்து அவனை துரத்துக்கு ஆண்டவர் மிகாவேல் அனுப்பினார். மிகாவேல் மைக்கேல் இஸ் கிரைஸ்ட் என்று பிரதமர் சொன்னார். அதனால் கத்தர் வந்து அவனை துரத்துறார். பலமுள்ள தூதனாக வந்து அவனை துரத்தும் பொழுது இப்பொழுது பதில கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் சோர்ந்து போகாமல் அவன் ஜெபம் பண்ண, முத நாளே ஜெபம் கேட்கப்பட்டுட்டு நான் பதில கொண்டு வர சொல்ல இந்த அந்தகார லோகாதிபதி இப்பிரபஞ்சத்தின் அங்கா அந்தகார லோகாதிபதி அவன் என்ன தடை பண்ணான், ஆனால் அங்கே மைக்கேல் வந்து என்ன செஞ்சாருன்னா பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து வந்து அவனை துரத்தும் பொழுது பதில் உனக்கு வந்துட்டு. அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் முதல் நாள் ஜெபிக்கும் பொழுதே கேட்குறார், ஆனால் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சாத்தான் வந்து தடையை கொண்டு வருவான். சாத்தான் வந்து எப்பொழுதுமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவன் எதிரியாக இருக்கிறான். தானியேலுக்கு ஜெபத்தை தடை பண்ணி வச்சிருந்தான். ஆனால் என்ன சொன்னால் ஆண்டவர் பார்க்குறார், இவன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறானா, ஜெபத்தை விட்டுருதானா. அதனால் ஜெபத்தை விடாதபடி செய்ததுனால இதை கர்த்தர் வந்து அந்த கிரைஸ்ட் வந்து அந்த சாத்தானை துரத்தி பலமுள்ள தூதன் உரிமின பட்டயத்தோடு வந்து சாத்தானை துரத்தும் பொழுது பதில் அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அதே போல் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஜெபம் கேட்கப்படலை, ரொம்ப நாளாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கையை இழந்து போகக்கூடாது. சாத்தான் அதை தடை பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம ஜெபிக்கும் பொழுது சாத்தான் பாருங்க என்ன செய்வான் என்றால் தன்னுடைய பிடியை தளர விட்டுருப்பான். ஆமீன். அந்த கானானிய இஸ்ரி மத்தேயு 15:22-23 நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு வந்து தாவீதின் குமாரனே என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிடும் பொழுது அவள் வந்து என்ன செய்ய என்றால் சீசர்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே வர்றா, நீர் ஒரு பதிலுமே சொல்ல மாட்டிருக்கீங்க, அவள் தொல்லை கொடுக்கறது எங்களுக்கே ரொம்ப ரொம்ப வெக்ஸாக இருக்குது, அவரை அவளை அனுப்பிவிடும், அவள் கேட்டதை கொடுத்து அனுப்பிடும்னு சொல்கிறாங்க. 23 வாசிக்கலாம்,
அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல,
ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவர் பாட்டில் அவர் போயிட்டே இருக்கார், கூட்டிகிட்டே இருக்கிறார். உடனே அவர் பேக்க அவர் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார், பதில் சொல்ல முடியாதுன்னு முடியலன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போகலை. அந்த காலத்தில் நிறைய பேர் கௌரவம் ஜாஸ்தி, ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் அவங்களுக்கு கௌரவம் பிடிச்சி போயிடும். தாழ்மையுள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். பைபிளில் போட்டிருக்கு, ஒரு பாஸ்டர் ஒரு ஆலோசனை சொன்னால் அது நல்லதுக்கு தான் சொல்கிறார், ஒருவேளை தப்பாக சொன்னால் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவார். அந்த புத்தி கூட இல்லை, எப்படி ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். அதெல்லாம் சின்ன ஒருத்தருக்கு ஆலோசனை சொன்னாலே அவங்களோட ஸ்பிரிட் வந்து பாஸ்டருக்கு மேலே கௌரவம் பார்ப்பாங்க. அப்படியாப்பட்டவர்களே ஆண்டவர் வந்து அவங்க கிருபை கொடுக்க மாட்டார். தாழ்மையுள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்குறார். நீதிமான் என்னை தயவாக குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும். சர்ச்சுக்கு வந்து வந்து டாப்பில் வந்து பாஸ்டரை விட மேலே இருந்தேன் மனமே. ஒரு பாஸ்டர் இல்லாமல் பரலோராஜ்ஜி போக முடியுமா? ஆண்டவர் அப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார், ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறார். நமக்கு அந்த பாஸ்டர் வந்து பிரணாம் பாஸ்டருக்கு மேலே இருக்கிறார், பிரணாமுக்கு மேலே கத்தர் இருக்கிறார். இப்படி ஒரு ஆர்டர் இருக்கும் பொழுது நிறைய பேர் கௌரவம் பார்ப்பாங்க. அந்த கௌரவம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை வந்து கெடுக்குது. அதனால் இங்கே வேணா இங்கே கானானிய ஸ்திரி இந்த பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுனது, அப்படி அவர் வந்து நாய்க்குட்டின்னு சொன்னால் கூட அவள் கௌரவம் பார்க்கலை. ஆண்டவர் திரும்பியே அவளை பார்க்கலை. அப்படி பார்க்காட்டாலும் அவள் வந்து கூப்பிட்டுக்கிட்டே வரா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறாள். ப்ரே வித்தவுட் ஃபெயிண்ட். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி வந்து நான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பிறகு ஆண்டவர் வந்து அவட்ட பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதெல்லாம் சொல்லும் பொழுது மேசையிலிருந்து துணிக்கைகளை விழுங்குற துணிக்கைகளை வந்து நாய்க்குட்டி தின்னுமேன்னு சொல்லும் பொழுது இஸ்ரியே உன் விசுவாசம் பெரியது. அதனால் பாஸ்டர் என்ன செய்யறனா ஏதாவது சொன்னார்னா ஒருவேளை நம்ம வந்து தப்பாக சொல்லிட்டா கூட அவர் மேலே நம்ம கோவப்படக்கூடாது, அது நல்ல பழக்கம் கிடையாது. அது பாஸ்டருக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்தார். இப்போ ஆண்டவர் வந்து இப்போ இயேசு அங்கே வெளி அங்கே சொல்ல அவளுக்கு அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன சொல்கிறது, இவள் வந்து விசுவாசம் பெருசு. அந்த தாழ்மையை பார்த்து சொல்கிறார், அவளுடைய விடாப்பிடியை பார்த்து சொல்கிறார். அதனால் இஸ்ரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்கு அகக்கடவுதுன்னு பாருங்க. அவருக்கு அங்கே வந்து அந்த பெண்ணை குறித்து இப்போ அவர் நல்லா சொல்கிறார். அதே போல் தான் நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்குதோ, தேர் இஸ் அன் ரியாக்ஷன் டு அன் ஆக்ஷன். நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணோன்னா அவங்க வேறு ஒரு ரியாக்ஷன் தப்பாக ரியாக்ஷன் காமிச்சா பரிசுத்தாவி வந்து அவங்களுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. பரிசுத்தாவி பெற்றவங்க தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் இந்த பெண்ணு பாருங்க, இந்த கானானைட் உமன், அந்த கானானிய இஸ்ரி வந்து ஆண்டவர் முதல்ல அவ்வளோ நாய்க்குட்டிங்கிறார், இப்போ இஸ்ரியே உன் விசுவாசம் பெருசுங்க. அதே போல தான் அவள் யார் என்பதை இப்பொழுது ஆண்டவருக்கு உறுதிப்பட்டு விட்டது. அவருடைய விசுவாசம் கிரேட். ஹல்லேலூயா. அதனால் பாருங்க, இப்பொழுது அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினாள். ஆமீன். இந்த விடோ உமனை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இவள் வந்து எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி தான் அவன் நியாயம் தீர்க்கிறான், நியாயம் செய்தானே உடைய. அவளுக்காக ஈவு இறக்கப்படலை, ஏன்னா அன்ஜஸ் ஜட்ஜ், அநீதியுள்ள நியாயாதிபதி. இவளை எப்படியும் நம்மளை விட்டு தொல்லை கொடுக்காது. நம்ம வீட்டுக்கு வயாமல் வர்றா, நம்ம கோர்ட்டில் போயிட்டு வீட்டுக்கு திரும்பினா இவ தான், இவளை தான் முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. காலையில் வர்றா, மத்தியானம் வர்றா, ஈவினிங் வர்றா, காலையில் ஜெபிக்கிறா, மத்தியானம் ஜெபிக்கிறா, ஈவினிங் ஜெபிக்கிறா, இந்த ஒரே காரியத்துக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறா. சில நேரங்களில் நமக்கு அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது நம்ம ஓயாமல் ஜெபிக்கணும். எனக்கு சில நேரங்களில் பிரச்சனை வந்தால் அதுக்காக அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் வண்டியில் இப்போ டூ வீலரில் போயிட்டுருக்கேன், எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது மனசுலேயே உறுத்துது. அது என்ன சொல்லுண்டா, வண்டியை நிறுத்திட்டு ஆள் இல்லாத நேரத்தில் அங்கே நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து ஜெபத்துக்கு நம்மளை போக முடியாது, நம்மளை புஷ் பண்ணுது. நம்முடைய பிரச்சனை வந்து நீ ஜெபம் பண்ணுன்னு நம்மளை தள்ளுது. அது ஒரு முறை எல்லாம் ஓயாமல் ஜெபிக்கும் பொழுது காந்தவர் விடுதலை கொடுத்துட்டார். அதே போல் எந்த காரியமானாலும் நம்ம வந்து அதிக பிரச்சனையாக அதிக நேரம் நம்ம ஜெபிக்கணும். தொல்லை கொடுக்குறா, அவள் வந்து தொல்லை கொடுக்கும் பொழுது அவள் வீட்டு கதவை வந்து தட்டுகிறாள். ஜஸ்ட் கீப் ஆன் நாக்கிங் டில் இட் ஹேப்பன்ஸ், நடக்கும் வரைக்கும் நம்ம கதவை தட்ட வேண்டும். அவளை எவ்ரி மார்னிங், எவ்ரி நைட், எவ்ரி டே, ஆல் த டைம், கான்ஸ்டன்ட்லி அவள் தொடர்ச்சியாக வந்து அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். He has to get off of his hand. இவளை என்னுடைய கையிலிருந்து இவளை வந்து நான் வந்து எடுத்து விட வேண்டும். அதனால் இவளுக்கு நியாயம் செய்யாத பட்சத்தில் நம்ம வந்து நம்மகிட்ட வராமல் இருக்க மாட்டா. இவளை வந்து நம்ம இருந்து விடுதலை ஆகணும்னா இவளுடைய கேஸை முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். Get rid of the woman. அவளுடைய தேவையை, அவளுடைய வாஞ்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அன்ஜஸ்ட் ஜட்ஜ், நீ அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி அவிதமாக செய்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை அது பல மாதங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் கூட ஆகலாம், ஆனாலும் ஜெபம் பண்ணதை விட்டுறக்கூடாது. உங்களுடைய கணவர் ரசிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அது பல வருஷம் கூட ஆகலாம். சிலர் வந்து தங்களுடைய கணவன்மார்களை ஆதாயம் பண்ண மாட்டாங்க. ஏன் ஆதாயம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஜெபிப்பது கிடையாது, அவங்களுக்கு அந்த ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது, அவங்க அதே மாதிரி பிரசங்கத்தையும் கேட்டது கிடையாது. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் இதை நம்ம பெற வேண்டும் என்றால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், ப்ரே வித்தவுட் சீசிங். அதனால் வித்தவுட் சீசிங்னா அது பல நாள் ஆகலாம், பல மாதம் ஆகலாம், பல வருஷம் ஆகலாம், ஆனாலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அது கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
இதோ தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையிலாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஐ டெல் யூ, ஹீ வில் அவெஞ்ச் தம் ஸ்பீட்லி. சீக்கிரத்திலே அவர்களுக்கு உதவி செய்வார். ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். விசுவாசம் என்பது வெளிப்பாடாக இருக்கிறது. அதனால் அவர் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார், அந்த ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அந்த எட்டாம் வசனத்தில் பின்பதி நம்ம அவசியம், நெவர்தலஸ் வென் த சன் ஆஃப் மேன் கமத் ஷால் ஹி ஃபைண்ட் ஃபெய்த் ஆன் த எர்த். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? இப்பொழுது நம்ம மனுஷகுமாருடைய நாட்களில் மறுபடி இருக்கிறோம். ஆமீன். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் இருக்கும். உலகம் இன்னைக்கு சோதமை போல இருக்கிறது, ரொம்ப முடிவு காலத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். பூமியில் இந்த வெளிப்பாட்டில் ஜனங்கள் இருப்பார்களா? விசுவாசத்தை காண்பாரோ அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக காரியத்துக்கும் விசுவாசம் தேவை, ஆவிக்குரிய காரியத்துக்கும் விசுவாசம் தேவை. ரெண்டையும் நம்ம ரெண்டு வாழ்க்கை செய்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவைகள் இருக்கிறது, உலக பிரமாண வாழ்க்கைக்கும் தேவை இருக்குது. உங்களுக்கு சில காரியங்கள்லாம் அனுகூலமாச்சுன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யும், பெருமை வந்துடும். பிள்ளைகள் படித்தாங்க, நல்லா சம்பாதிச்சாங்கன்னா பெருமை வந்துடும். வீடு கட்டினா பெருமை வந்துடும். கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தணும், காட்ஸ் கிரேஸை நினைக்கணும். உடனே மற்றவங்களோட போட்டி போடுறது, உங்களை விட நாங்கள் பெட்ரு, இதெல்லாம் தீய சுவாபம், எல்லாம் அழிஞ்சு போகிறது. ஆனால் நமக்கு தேவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனை கோடி உங்களுக்கு சொத்து இருந்தாலும் அதை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. எல்லாம் அழிஞ்சு போகிறது. இந்த பணம் நம்மளை ரசிக்காது, இந்த சொத்து நம்மளை ரசிக்காது. உடனே மற்றவங்களை பார்த்து நம்ம சீப்பாக நினைக்கக்கூடாது. போட்டி மனப்பான்மை. கடைசி காலத்தில் இந்த புத்தி தான் நிறைவேறுப்பாருது. எவ்வளோ இருந்தாலும் திருப்தி கிடையாது. இது வந்து நமக்கு திருப்தியை தராது. நம்ம வந்து ஆவியில் தான் நம்ம ஆவியில் இருக்கணும்னா இந்த தீய சுவாவம் போகணும். இதெல்லாம் நத்திங், இந்த உலக காரியங்கள்லாம் நத்திங். நமக்கு தேவை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதனால் மற்றவங்கள போய் நம்ம கம்பேர் பண்ணோம், ஆண்டவர் அவங்கள ஒரு நாள் வயத்தெல்லாம் உங்களை தாழ்த்தி போடலாம். அது செல்வம் என்றைக்கும் நிலையாது. கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கு நிலை நிற்குமோ, உங்கள் பதவியும் கடைசி வரைக்கும் இருக்காது, உங்கள் பணமும் கடைசி வரைக்கும் இருக்காது. அந்த அநீதியான உலகப் பொருள் மேலே நமக்கு பெருமை வேண்டாம் அப்படின்னு நினச்சாதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த தாழ்மை வேணும். நம்ம வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதை குறிச்சியும் பெருமை வேண்டாம். அவருடைய கிரேஸில் தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். எல்லாமே கிரேஸ் தான். அல்லேலூயா. நம்முடைய உலகப்புறமாகவும் தேவை இருக்கிறது, அதற்காகவும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பறோம். ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போகும். ஜனங்களுக்கு இந்த மெசேஜ் மேலேயும் விசுவாசம் இருக்காது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரமாட்டாங்க, பார்ட் வேர்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. பிறகு உலக காரியங்களை ஆண்டவர்கிட்ட பெறுதுக்கும் அந்த விசுவாசம் வராது. அதனால் என்ன சொன்னால், மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஞ்சஸ் ஜட்ஜி என்ன செய்தான் என்றால், அவனுக்கு மனசு இல்லை, ஆனாலும் சோர்ந்து போகாமல் அவள் ஜெபம் பண்ண அலட்டி கொண்டிருப்பதனாலே இவற்றிருந்து எனக்கு விடுதலை வேணுங்கிறதுக்காக தான் உதவி செய்தான் அப்படி என்று பைபிளில் எழுதியிருக்குது. ரெண்டு பேரும் ஒரே பட்டணத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து யூனிவர்சலாக இருக்குது, எந்த பட்டணம்னு சொல்லலை. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இது அப்ளிகபிளாக இருக்குது. சன் ஆஃப் மேன் கமத், இப்பொழுது மனுஷகுமாரன் மேகத்தில் வந்திருக்கிறார். 1963 வந்திருக்கிறார். மனுஷகுமாரனுடைய ஊழியம் இன்றைக்கு மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். வி மஸ்ட் ஹேவ் எ பெர்சிஸ்டன்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர். இந்த ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். அநீதியுள்ள நியாயாதிபதியே அவர் சொல்லக்கூட, ஒரு நாளில் எனக்கு கண்டிப்பாக இவர் நியாயம் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு போகிறார். அவர் தராத பட்சத்தில் நான் விடமாட்டேன், எவ்வளோ நாள் ஆனாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு போகும் பொழுது, நம்ம வந்து நீதியுள்ள நியாயாதிபதி ஜட்ஜாக வந்திருக்கிறார், வைட்டிபிக்கோடு வந்திருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம், அவர் ஜட்ஜாக வந்திருக்கிறார். கிரைஸ்டின் குளோரிஃபைடு ஃபார்மில் இல்லை, கிரைஸ்ட் வந்து இப்பொழுது ஜட்ஜாக வந்திருக்கிறார். அதனால் இங்கிலாந்து ஜட்ஜி வைட்டிபிக்கு வச்சுருக்கிறாங்க. அதாவது 7 seals இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். அவர் இன்றைக்கி ஜட்ஜாக வந்திருக்கிறார். நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும், கண்டிப்பாக எனக்கு விடுதலை கிடைக்கும். நமக்கு சுகம் இல்லையா, நம்ம இந்த ஹீலிங்காக ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எதிராளி பிசாசு என்ன செய்கிறான் நமக்கு வியாதியை கொண்டு வருகிறான். முதல் நாள் ஜெபிக்கும் பொழுது எந்த மாற்றமும் இருக்காது, அடுத்த நாள் ஜெபம் பண்ணாலும் எந்த மாற்றத்திலும் இருக்காது. ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். இந்த விதவை பெண்ணுக்கு ப்ராமிஸ் கிடையாது, நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ வசனங்களை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் என்றால், ஊக்கமாக ஜோமன்னாஸ் நம்முடைய எதிராளியாக பிசாஸ் என்ன செய்வான் என்றால் நம்மளை விட்டுட்டு போயிடுவோம். சேட்டன் கெட் டயர்ட் ஆஃப்டர் வைல் அண்ட் ரன் அவே. இவன் ஜபத்தை விட மாட்டுக்கிறான், நான் எத்தனை நாள் இவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது, அதனால் அவனே டயர்டாகி போயிடுவான். நம்ம சோந்து போகாமல் ஜெபம்னா அவனே டயர்டாகி போயிடுவான் சொல்லுகிறார். அதனால் நம்ம தொடர்ச்சியாக ஜெபிக்கணும். வி மஸ்ட் நாட் ஃபெயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்ந்து போகாமல் ஜெபம்னா நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகாமல் ஜெபிக்க வேண்டும். த சன் ஆஃப் மேன் ஆல்ரெடி அரைவிடு, மனுஷகுமாரன் இப்பொழுது வந்திருக்கிறார். வில் ஹி ஃபைண்ட் ஃபெய்த் எனிவேர் இன் த என்டையர் வேர்ல்டு, உலகம் முழுசுலையும் அவர் உண்மையான விசுவாசத்தை காண்பாரா? இன்னைக்கு நம்மகிட்ட அதை காண்கிறார். ஹல்லேலூயா. Examining the faith of all and will be observing our faith or lack of. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். நமக்கு அதை குறித்து ஒரு வெளிப்பாடு வேணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் தருவார். ஆமீன். இந்த கடைசி காலத்தில் என்ன சொன்னால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வெளிப்பாட்டு மேலே வெளிப்பாட பெறுறாங்க. மனுஷகுமாரன் வரும் நாளிலே என்ன நடக்குன்னா, 1963 பிறகு இந்த எலக்ட் பீப்புளுக்கு, புத்தியுள்ள கனிகளுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டு மேலே வெளிப்பாடை கொடுக்குறார். அதனால் மோர் அண்ட் மோர் இன்டு த சர்ச் பை ரெவலேஷன் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியினாலே நமக்கு வெளிப்பாட்டுக்கு மேலே வெளிப்பாடு தர்றார். உலகம் எப்படி ஆகுதுன்னா அதிக பாவத்தில் இருக்குது, காரிருள்ள இருக்குது. ரெண்டு விதமான, இது இப்படி ரியாக்ஷன் நடக்கும், இப்படி ரியாக்ஷன் நடக்கும். ஒரு பாஸ்டரை தேவன் தெரிந்து கொள்ளலை, ஒரு சபையை தேவன் தெரிந்து கொள்ளலைன்னா வர அவங்க விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைவாங்க. ஆனால் கர்த்தரை தெரிந்து கொள்கிறாங்க, வர அதிக வெளிப்பாடு அவங்களுக்கு வரும். டூ குரூப் இருக்காங்க. எலக்ட் வந்து தே ஆர் கமிங் மோர் அண்ட் மோர் இன் டு த அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவில் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு வருவோம். ஆனால் உலகம் வந்து எப்படி இருக்குது என்றால், குரோவிங் மோர் அண்ட் மோர் இன் டு எ கிளவுட் ஆஃப் டார்க்னஸ். அங்கே வந்து அதிக கார்மேகம், இருள் தான் வரும். எழும்பி பிரகாசி உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று ஏசாயா 61. அப்போ அங்கே ரெண்டு இருக்குது, உலகத்தில் இருள் அதிகமாக இருக்குது, உங்கள் மேலே வெளிச்சம் பிரகாசம். இதுதான் ஒரு சபை, ஆவிக்குரிய சபைக்கும் உலகப்புறமான சபை மெசேஜில் இருக்கிற அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத சபைகள் இருக்குது. வர மோசமாயிட்டே போகும். முன்னால் இருந்த ஃபெய்த்து கூட இப்போ இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரு சபையை தெரிந்து கொள்ளும் பொழுது அது அதிக ஃபெய்த்தில் போகும். ஒவ்வொரு வருஷமும் அது ஃபெய்த்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதே போல் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. உங்களை தேவன் தெரிந்து கொள்ளணும்னா அதிக அவிசுவாசம், அவிசுவாசத்துக்கு மேலே அவிசுவாசம். நீங்கள் வந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்னா, எலெக்ட் பீப்புளாக இருப்பீங்கன்னா அதிக விசுவாசம். முன்னால் விட இப்போ அதிக ஜெபிக்கிறவங்களாக மாறுவீங்க. முன்னால் விட உங்களுக்கு நாலேஜ், கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு வரும். முன்னால் விட உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தரை நம்ம வந்து கடமைக்கு தேடினோம்னா முன்னால் விட மோசமாயிட்டே போகும். உன் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்று தேவனுடைய வார்த்தை சொல்லு. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்தால் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். நீங்கள் நல்லா ஜெபம்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்முடைய தேவன் வந்து நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் நம்முடைய ஜெபத்துக்கு தடை கொண்டு வருகிறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்து விடுகிறான். நமக்கு ஜபம் குறைஞ்சின்னா அவன் நிச்சயமாக மேற்கொண்டுருவான். நீங்கள் வந்து ஜபத்தில் உறுதியாக இருந்தால் சாத்தானே டயர்டாயிருவான். இனிமேட்டு இவங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது, ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களுக்கு விசுவாசத்து மேலே விசுவாசம் வருது அப்படின்னு அவன் பிடியை தளர விட்டுட்டு அவன் போயிடுவான். நீங்கள் விசுவாசம் இல்லை, ஜபம் இல்லைன்னா எல்லாம் ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, ஒரு தேவைக்கு மேலே இன்னொரு தேவை, ஒரு கடனுக்கு மேலே இன்னொரு கடன், இவ்விதமான லைஃப் வந்து ரொம்ப மோசமாக போயிடும். இப்போ மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. நமக்கு இன்றைக்கி வெளிப்பாடு இருக்குது, ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். வெளிப்பாடு அதிகமாக வருது. நம்ம தேவனில் ஜபத்தில் வந்து நம்ம அதிக ஃபெய்த் வருது, நம்ம அதிக ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்போ இந்த சேம் மெசேஜ் தான் உங்களுக்கு உலகப்புறமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். உன் ஆத்மா வாழ்கிற போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாது. அப்படி ஒரு ஜபஜீவியம் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய எதிராளியை நீங்கள் ஜெயிக்க முடியும். நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். ஆனால் வந்து நம்ம வந்து ஜபத்தை விடாதபடி செய்தோம் என்றால் நம்ம மேற்கொள்ள முடியும். அந்த அஞ்சஸ் ஜட்ஜை அவன் மேற்கொண்டுட்டான். அதே போல் யாக்கோபு வந்து அவன் ஜோமணினான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று போராடினான். அவன் வந்து கத்தரோடு தனியாக போராடுகிறான், பொழுது விடிய வரைக்கும் போராடினான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். நீ மனுஷனையும் தேவனையும் மேற்கொண்டு விட்டாய். நம்முடைய ஜபம் வந்து ஓவர் கம்மிங் பண்ணிடும், எல்லா சூழ்நிலையும் ஓவர் கம் பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய நம்பிக்கை விட்டு விடாமல் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எல்லாத்தையும் பெற முடியும். ஆமீன். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எப்பொழுதும் நம்ம முழங்கால் போடிக்கிட்டு ஜெபிக்கணும்னு இல்லை, நம்ம மனசு வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜெபத்துக்கு சில டைம் வச்சுருக்குறோம். மற்ற நேரத்தில் நம்ம வேலை செய்தாலும் எங்கே போனாலும் வண்டியில் போனாலும் எங்கே போனாலும் நம்முடைய ஹார்ட் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் ப்ரே வித்தவுட் சீசிங். சில காரியங்களுக்காக அது ஜெபிச்சு கொண்டே இருக்கும். அப்படி ஜெபம் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். சாத்தான் நம்முடைய எதிராளியான பிசாசனன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் தோல்வி அடைவான். ஆமீன். நம்ம கொஞ்சம் நாள் ஜெபம் பண்ணோம், பிறகு ஜெபம் பண்ண மாட்டோம். கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணால் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி உன் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். அதனால் சகோதரிமார்கள் சரியாக மனைவிமார்கள் ஜெபிப்பதில்லை, அதனால் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. அதே போல் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுக்க சீக்கிரமாக கொண்டு வருவாங்க. வயசான உடனே பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்க, பாருங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த பிள்ளைகள் வந்து உலகப்புறமாக மாறும். இவங்க பிள்ளைகளுக்காக சரியாக ஜெபிப்பதில்லை. ஞானஸ்தானம் எடுக்க மட்டும் உடனே கொண்டு வந்துடுவாங்க. நான் அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ரொம்ப யோசிப்பேன். ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களேன்னு கொடுப்பேன். அதனால் என்ன சொல்லாமல் அதுக்கு பிறகு அவங்க கவனிக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணால் பல நாள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஏன் கேட்க மாட்டார்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படும். நமக்கு ப்ராமிஸ் வேர்ட் இருக்குது. இந்த இஸ்ரிக்கு எந்த ப்ராமிஸும் கிடையாது, யாரும் ஹெல்ப்பு கிடையாது. அவளே தனியாக போராடுறா. அவன் வேறு அஞ்சஸ் ஜட்ஜி, தேவனுக்கு பயப்படாத அவங்கிடையே போராடி ஜெயிச்சான். நம்ம நீதி உள்ள நியாயாதிபதி. இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு, அவர் இறங்கி வந்திருக்கா, பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். நம்ம ஏன் பெற முடியாது? நம்ம சோர்ந்து போகாமல் அவன் ஒரே ஒரு காரணம், இவளை வந்து அடிக்கடி தொல்லை கொடுக்குறா. அதே போல் நம்ம அடிக்கடி ஆண்டவரை நம்ம தொல்லை கொடுத்தோன்னா எப்படி வந்து நமக்கு செய்யாமல் இருப்பார்? சீக்கிரத்திலே செய்வார். அல்லேலூயா. ரொம்ப நாள் நீடிய பொறுமையாக இருந்த அல்ல, ரொம்ப நாளுக்கு பிறகு பதில் கொடுப்பாருன்னு இல்லை, சீக்கிரத்திலே செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஸோ சீக்கிரத்திலே நமக்கு உதவி செய்வார். வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும், என்ன விதமான இதோ போரா சரீரத்திலே போராட்டம் இருந்தாலும், எல்லாவற்றிலே இருந்தும் இயேசு கிறிஸ்து நமக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு தோல்வி அடைவான். இப்பொழுது அந்த ஜட்ஜி வந்து நியாயத்தை செய்யும் பொழுது எதிராளி தோல்வி அடைஞ்சான், அவன் விடுதலை அடைந்தான். அதே போல் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைவோம். நம்ம ஜபத்தில் உறுதியாக இருந்தால் பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய எதிராளியாகிய பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எல்லோரும் கத்திற்கு சோத்திரங்களை என்ன மேரடுப்போம். கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் ஏசு தஞ்சனத்தை சீக்கிரமா தன்னிடம் சேர்த்துக் கொள்வா, தஞ்சனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்து கொள்வா. விசுவாசியே நீ பதறாதே, கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே ஆசியே நீ கலங்காதே விசுவாசம் தாவோ நீ பிழைப்பா விசுவாசம் தா